بسم الله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وقال أيضا ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله الله من الذي آخره أنب صحود أخله بري آخره அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் மதா நற்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட நபித்துவத்தின் இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அதில் நபியவர்களுடைய வருகையை பயன் செய்யும் பொழுது வஹிஸ்து முஅல்லிமன், நான் ஒரு முஅல்லிமாக மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபியவர்கள் மிக பிரதானமான தன்னுடைய வருகையை பற்றி பயன் செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபியுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது யத்லு அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா என்பதாக குர்ஆனுடைய இந்த கருத்துடைய ஆயத்துகள் சுமார் 4 இடங்கள் இடம்பெற்ற நபியவர்கள் குர்ஆனை ஓதி மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பார்கள். அவர்களுடைய உள்ள தூய்மையில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாருமே குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்ட அல்லது வஹியை உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நபி அவர்களை சூழ்ந்திருந்தவர்கள் முற்றுமுழுதாக வேதத்தை மறந்தவர்கள். ஜாகிரியத்துடைய காலத்தில் அந்த பக்கத்து மக்களுக்கு ஏதும் ஒரு வேதம் இதற்கு முன்பு இறக்கப்பட்டிருக்கவில்லை. ஒவ்வொரு நபியும் பல திசையிலிருந்து வந்தார்கள். அந்தந்த காலத்துக்கு அவர்களுக்கு அந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூரையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தையும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீலையும் அவர்களுடைய சூழலில் கொடுக்கப்பட்டது. அந்த சூழலில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பல துறையிலும் உள்ளவர்கள். நபி அவர்களுடைய சூழலில் வாழ்ந்தவர்களுக்கு பேர்தான் ஐயாவின் ஜாகியத்துடைய அந்த மடுமையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு மார்க்க அறிவு என்பது, அவர்களுக்கு வேதம் என்பது பற்றி ஒரு சிறரை ஒரு சாராரை தவிர வேறு யாருமே இதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் காபத்துல்லாவுடைய அல்லாவுடைய மாளிகையுடைய முக்கியத்துவம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஒரு சாரார் அதற்கு ஊழியம் செய்து வந்தார்கள். கனிமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த போதனையை ஒரு உம்மத்தை கட்டியெழுப்பதற்காக நபி அவர்கள் இந்த போதனையை ஆரம்பித்த நேரத்தில் பல வகையான எதிர்ப்புகளை நபி அவர்கள் சந்தித்தார்கள். அதுல நபி அவர்களை பார்த்து விரோதம் காட்டக்கூடிய மிக வைராக்கியம் உள்ள, மிக கோபம் உள்ள, நபி அவர்களுடைய எல்லா விஷயத்திலையும் எதிர்ப்பு காட்டக்கூடிய கடினமானவர்கள் அந்த முன் வரிசையில் இருந்தார்கள். அபு ஜஹலை எடுக்கலாம், உத்பாவை எடுக்கலாம், அபு சுஃபியானை எடுக்கலாம், இப்படிப்பட்ட பலரையும் எடுக்கலாம். அதுல உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கலாம். உமர் ஹத்தாப் கலீஃபா அவர்கள் கூட நபி அவர்களுடைய அந்த தலையை வெட்ட வேண்டும் என்றே வந்தவர்கள் தான். நபிமார்களை எதிர்த்த முன்னைய வரலாறுகளை நாம் கண்டிருக்கிறோம். நபிமார்களை வெட்டி கொற்றி அநியாயம் செய்தவர்கள். அது போன்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலேயும் இந்த மனப்பதிவு இருந்தது. ஏராளமான அந்த சூழலில் வாழ்ந்தவர்கள் உடைய பட்டியல் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஜாகிரியத்தில் இந்த குரானை ஏற்றுக்கொள்ள மறுக்க, நபியவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஸ்ஸாதிகல் அமீன் என்றே நபியவர்களை உண்மை பேசக்கூடிய மிக நேர்மையானவர் என்றே புகழ் பாடிக்கொண்டிருந்தவர்கள் நபியவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபியவர்கள் அதற்கு செய்தது என்ன? நபியவர்கள் அதற்கு கொடுத்த பதில் என்ன? நபியவர்கள் அதில் நடந்து கொண்ட விதம் என்ன? நபியவர்கள் அதை கையாண்ட விதம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்கும். ஒரு முஸ்லிம் எந்த விஷயத்திலையும் எல்லா காலத்திலையும் குர்ஆனுக்கு முதலிடம், அதுக்கு அடுத்தாக வரக்கூடிய ஹதீஸுக்கு இரண்டாம் இடத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தில் வாழக்கூடிய 23% முஸ்லிம்கள் அல்லது 20% முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இந்த மனப்பதிவை ஏற்படுத்தியிருக்கிறார். குர்ஆனுக்கு முக்கியத்துவம், ஹதீஸுக்கு முக்கியத்துவம், நபியுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் என்று இந்த அடிப்படையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களை நபியவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சம்பவங்களை பயன் செய்திருக்கிறார்கள். முற்காலத்தில் நடந்த சம்பவங்கள், படிப்பினைக்குரிய சம்பவங்கள். அதுல 99 கொலை செய்தவன் 99 கொலை செய்தவன் அவரு ஒரு வழக்கவாதி இடத்துல போய் எனக்கு மன்னிப்பு இருக்குதா என்று கேட்ட நேரத்தில், உனக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்ன உடனே அவர் அவரையும் கொண்டு போட்டார். அதுக்கு பிறகு ஒரு ஆலிம் இடத்துல போய் கேட்ட நேரம் அவர் சொன்னார், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னார். உனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னார். இஸ்லாம் மன்னிப்பை வரவேற்கும் மார்க்கம். இஸ்லாம் அதை மக்களை கொண்டு குவிக்கும் மார்க்கம் அல்ல. இஸ்லாம் அதை இமோஷனல், எங்களுடைய அந்த நாம் ஒரு இமோஷனல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாட்ஸ்அப், கூகுள், யூடியூப் என்பதெல்லாம் உணர்ச்சியை தூண்டும், அது ஒரு வகையான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்காது, அதை ஏற்றுக்கொள்ளாது, அதற்கு நாம் ஒரு நாளும் அடிமையாக மாட்டோம். நம்முடைய மார்க்கம் அது மிக தெளிவானது. 1400 வருட காலமாக அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த மார்க்கம் மிக தெளிவானது. அதில் யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். ஈமான் கொண்டவர்கள் தக்வாவுடைய அந்த விஷயத்துல கூடுதல் குறைவு இருக்கலாம். ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய ஈமானுடைய அந்த அந்தஸ்தில் அவர்கள் கூடுதல் குறைவு இருக்கலாம். ஆனால் நாளை கியாமத்து நாளையில் வெறுமனே கலிம சொன்ன ஒருவரை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து வெளியேற்றி அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். அவர் வேறு எந்த அமலும் செய்திருக்க மாட்டார். அவருடைய ஈமான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது மாத்திரம்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் இந்த துன்யாவிட 10 மடங்கு மேலான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க போகிறான். இந்த அடிப்படையை ஒருபோதும் நாம் மறைத்து மறந்து வாழ முடியாது. காலத்திலையும் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட நோவின துன்பம் கஷ்டம் உலகளாவிய ரீதியில முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சி, இந்த சூனியம், இந்த அநியாயம், இந்த அட்டகாசம், இவைகளை மனிதனால தாங்க முடியாது. ஆனா அதை அதுக்கு அலக்கறுத்தக்கூடிய கருவி இந்த யூடியூபும் இந்த வாட்ஸ்அப்பும் இந்த இவைகள் அல்ல. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜித். அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் அறியாதவைகளை அந்த மார்க்கம் அறிந்த அந்த உலமாக்களிடத்தில் நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் அழைப்பு தருகிறார். சில நேரம் கனிவான சகோதரர்களை பெரியார்களே, சஹாபாக்கள் இந்த உணர்ச்சி வசப்பட்ட சஹாபாக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சிலர் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் என்றதே அது எல்லாருடைய காலத்துல எல்லாருக்கிட்ட இருந்தது. ஹாதிப் இப்னு அபி பல்தா என்ற சஹாபி என்ன செய்கிறார், பெரிய ஒரு வார்த்தையால சொல்வதுன்னா,
அது பெரிய ஒரு துரோகம் செய்கிறான். ஆனால் பதில் சகாபி அந்த அவர் செய்த அந்த துரோகம் அது தண்டனைக்குரிய குற்றம். அவசரப்படுவார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை வந்து கண்டா அதை நல்ல முறையில தெரிந்து கொள்ளுங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இன்றைய இந்த கூகுளும் வாட்ஸ்அப்பும் இந்த யூடியூபும் மனிதனுக்கு பாவத்தால் அதிகமாக தூண்டுகிறது. மனிதனுடைய உணர்ச்சிகளை வீணாக தூண்டி அநியாயமாக குடும்பங்கள் பிரிந்து போகிறது. தகப்பனுக்கும் அந்த மகனுக்கு இடையில பிரிவோ, தாய்க்கு மகனுக்கு இடையில பிரிவோ, குடும்பங்களுக்கு பிரிவோ, மசிதர்களுக்கு மத்தியில, சமூகங்களுக்கு மத்தியில, நாடுகளுக்கு மத்தியில பிளவையும் சந்தேகத்தையும் வலுப்படுத்தும் ஒரு கருவியாக இந்த கருவி. இது சரியாக பயன்படுத்தப்பட்டால் அது புரோசனமாக இருக்கும். ஒவ்வொருவரும் அனுமதி என்று உங்களுடைய கல்வை தொட்டு பாருங்கள், அது உங்களுக்கு பத்துவா தரும். நீங்கள் செய்வது சரியா இல்லையா? அதனால் குர்ஆனை முதலிடம் வைப்போம், ஹதீஸுக்கு அதுக்கு அடுத்தடத்தை கொடுப்போம். இந்த ஒரு விஷயம் வரக்குள்ள குர்ஆன் ஹதீஸ் நபியுடைய 23 வருட வாழ்க்கை பார்ப்போம், நபி அவர்கள் அணுகிய விதத்தை பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு சமூகத்தை தான் ரசூலுல்லாஹ் செல்லும் அது ஆதாரபூர்வமான ஈமானுடைய பரிபூர்ணமான அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மைகள் உள்ளடக்கிய இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத் இவல் முக்மினீன் அவல் முக்மினாத் என்று சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அந்த திருவசனத்துல 33வது ஆயத்துகள்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்லக்கூடியதை எடுத்து படிங்க. எப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக, இஸ்லாம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, குடையாளிகளாக, நோவு நோக்கக்கூடியவர்களாக, அவர்கள் நிதானம் உள்ளவர்களாக, உள்ளட்சம் உள்ளவர்களாக, அவர்கள் கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கனிவான சகோதரர்களே, பிள்ளையார்களே, இதை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது உலகத்துல நபி அவங்க சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் கஷ்டப்பட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்டார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் மனைவியும் விரோதியாக மாறிவிட்டார்கள், எப்படிப்பட்ட விரோதத்தை எல்லாம் நபிமார்கள் சந்தித்தார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஊதிக்கு நான் நிந்திக்கப்பட்டது போல யாருமே நான் பயமுறுத்தப்பட்டது போல நான் யாரையும் இப்படி பயமுறுத்தப்படுவதற்கான இல்ல. நான் இதே மெம்பர்ல பலவிடுத்த சொல்லிருக்கிறேன், இஸ்லாமிய பார்வையில தண்டனை கொடுத்து மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சார்கள் என்றால் 3 பெரும் காஃபிர்களாக இருந்தவர்கள், 3 பயங்கர விரோதிகளாக இருந்தவர்கள். அதுல ஒன்று காலித் இப்னு வலீத், 2வது அது உமர் இப்னு கத்தாப், 3வது ஹிந்த் பக்ஷ் இப்னு ஹரப். 3 ஆண்கள் 1 பெண், அவர்கள் பயங்கர குற்றத்துக்கு ஆளானவர்கள். அவர்களுக்கு தண்டனை, உலகத்துடைய தண்டனை எடுத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாம நீங்களாக இருந்தால் மரண தண்டனை கொடுத்திருப்போம், காலித் இப்னு வலீதுக்கு மரண தண்டனை கொடுத்திருப்போம், ஹஜ்ரத் பக்ஷ் இப்னு ஹரபுக்கு மரண தண்டனை கொடுத்திருப்போம். ஏன் என்ன கொல்றதுக்கு அட்டம் பண்ணினியே என்றதுல இன்னைக்கு எத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறாங்க உலகத்துல, இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல இவர் என்னை கொலை செய்யறதுக்கு இப்படி செய்தார் என்பது அது வேற தேவையில்ல. இந்த நாட்டிலையும் பக்கத்து மால்டீவ்ஸ்ல நடந்ததை வைத்து பாருங்க, அவர்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும். உலகத்துல எத்தனை மன்னர்களுக்கு எதிராக சூழ்ச்சி கொண்டு இப்படி திங்க் பண்ணினாலே அவனுக்கு இன்றைக்கு என்ன நடந்து விடுகிறது என்பது இதை சர்வ சாதாரணமாக உலகத்துடைய சட்டமாக பார்க்கலாம். உலகத்துடைய சட்டம் அல்ல குர்ஆனுடைய சட்டம், இது அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட சட்டம், இது எல்லா காலத்துக்கும் உள்ள சட்டம், இது இமோஷனலை மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டும் சட்டம் அல்ல, இது மனிதனை பகுத்தறிவோட அல்லாஹ்வுடைய வகையை முன்வைத்து எடுக்கும் சட்டம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த மாபெரும் அருள் கிருப அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை மிருதுவானதாக வைத்திருக்கிறார். அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை மிக சாஃப்டாக வைத்திருக்கிறார். லவ் குந்த ஃபத்தன் கரீமன் கல்பிலன் ஃபத்தூ மின் ஹவ்லி. இவர்கள் உங்களோட உள்ளம் கடினமாக இருந்திருந்தா இந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷிட்டாஉ அலல் குஃபாரி ரஹமாஹு பைனஹும் என்ற சஹாபாக்களை ஆமினூ கமா ஆமன الناس, அவர்களுடைய ஈமானை போல உங்களுடைய ஈமான் என்று சொல்லப்படும் அந்த சஹாபாக்களை போல எதுக்கும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய மேலாக மதிச்சு யா ரசூலுல்லாஹ் நீங்க ஒன்று சொன்னால் நாங்கள் எதையும் செய்வோம் என்ற அந்த துணிச்சலாக இருந்த அவர் சமூகத்தை கட்டியிருக்க முடியாது. நீங்க ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிட்டீங்க, ஒரு சாரார் துனியாவை பின்னுக்கு ஓடிட்டீங்க, ஒரு சாரார் ஆகிறதுக்கு பின்னுக்கு ஓடினீங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களோடு மஷூரா செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். இந்த குர்ஆன் அழைக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கை அமைச்சிருந்தாங்க. நபி அவர்களுக்கு தெரியும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு சஹாபி. எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் உமர் நீங்களாக இருப்பீர்கள். ஆனா வெட்ட வந்த நேரம் நீங்கள் ஒரு முஸ்லிம் அல்ல, நீங்க ஒரு விரோதி. அந்த விரோதி வந்து யார் சொல்லப்பா, நான் கலிம சொல்லணும், நான் மார்க்கத்தை விளங்கணும், தாராளமாக உங்களுக்கு அல்ல, எனக்கு இந்த நேரம் இடம் தராது, நூற்று கணக்கான பெயர்களை சொல்லிக் கொண்டே போகலாம், இப்படி 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 என்று அவர்களுடைய கலிமின் வழி அவர் விரோதி. உகந்துடைய சந்தர்ப்பத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எப்படி கமாண்டர், எதிரிகளுடைய ஆக பெரிய கமாண்டர் அவர்தான் எதிராக அந்த உகது யுத்தத்தை நடத்தியவர். அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும், அவருக்கு தெரியும் இந்த 50 பேர் தான் இருக்கிறாங்க, இது நபி அவர்கள் மிக நுணுக்கமாக 50 பேரை வச்சிருக்கிறாங்க, இவர்கள் இங்கிருந்து எப்படி சரி போகணும், அவர்களை ஷைத்தான் போக வச்சா அடிச்சார் வந்து அந்த அடிதான் 70 சஹாபாக்களை ஷஹீதாக்க வச்சு. அதுல ஹம்சா துண்டு துண்டாக அறியப்பட்டு இருக்கிறார். ஹம்சாட ஈரல் அது ஆட்டீரலை கூட வசக்கி தான் சாப்பிடுவோம், மனித ஈரலை அதை அப்படியே எடுத்து வாயில போட்டு அதை கனிபதிசம் மனித மாமிசத்தை சப்பி துப்பக்கூடிய அந்த துணிச்சல் அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த பெண் கண்ட்ரை கொடுத்தது யாருக்கு, வஹ்ஷத்து ஹர்புக்கு. அல்லாஹ்வக்பர். படியொரு முறை நான் இதுக்கு முதலில் சொல்லியிருக்கிறேன், 16வது சூரத். இன்றைக்கு நீங்க எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் 16வது சூரத்தை சூரத்துல் நஹல் 125 126 127 128 இது கட்டாயம் வாழ்க்கையில ஒரு முறை படிச்சாக வேண்டும், இதை ஓதியாக வேண்டும், இதனுடைய கருத்தை தெரிந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிஞ்சவர்களாக நான் இருக்க முடியாது. சூரத்து நஹல் நபி அவங்க சொன்னாங்க அந்த நேரத்துல, ஓஹோ எந்த தம்பி, எந்த நானா, என்னை விட 2 வயசுல மூத்தவர் ஹம்சா, நானாண்டா பால்குடி, நாங்க 2 பேரும் பால்குடி சகோதரர்கள், சுவைபியா இடத்துல நீங்க பால் குடிச்சிருக்கிறீங்க, நானும் குடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை கத்தல் பண்ணின ஒத்தலுக்கு பகரமாக 10 பேரை கத்தல் செய்வேன் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு வந்து அனுமதி இல்லை, அப்படியே உங்களுக்கு கத்தல் செய்யணும்னா ஒன்றுக்கு ஒன்று தான், ஒன்றுக்கு 2 செஞ்சாலும் நீங்க குற்றவாளியாக இருப்பீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறா, எல்லாத்தை விட மேல் நீங்க மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அழைப்பாக அமைந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சென்ற தொடர்ந்து 3 வாரங்களாக நான் பேசி வரும் ஒரு தலைப்புதான் விஸ்டம் டு இமோஷன். நாங்கள் இமோஷனல் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்தாலும் அது மெம்பர்ல வந்த ஏறக்குறையும் அது செய்திகளையும் தகவல்களையும் மனிதர்கள் ஒரு விதமாக அந்த இமோஷனோடு எங்களுக்கு இந்த மெம்பர்ல ஏற முடியாது. இது நபி அவர்கள் ஏறிய இடம். நிதானத்தோடும் தூள் நோக்கத்தையும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் ரசூல் உலகத்தில் உள்ள எந்த உலமாக்கள் உலகத்தில் உள்ள எந்த தலை சிறந்தவர்களிடத்தில் கொண்டு போனாலும் நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையை இதற்கு யாரும் அதுக்கு மாற்றமாக மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நிலைமை இருக்க மாட்டாது என்ற ஒரு உணர்வோடு தான் யாரும் இந்த வார்த்தைகளை முன்வைக்க வேண்டுமே தவிர நினைச்ச முன்புக்கு யாருக்கும் இந்த மெம்பர்ல ஏறி பேசுவதற்கு அல்லாஹ் ரசூல் அனுமதிக்க மாட்டாரே. தீனும் சரியத்தும் அனுமதிக்க மாட்டாரே. முஸ்லிம் கும்ப அனுமதிக்க மாட்டாரே. இதை நபியவர்கள் ஏறிய இடம். இதிலிருந்து ஒரு தூதை கொடுக்கும் பொழுது அது உம்மத்துக்கு விளங்கக்கூடிய விதத்தில் கொடுக்கணும். வாஷித்து ஹரபு கிட்ட ஹிந்துவின் தூத்வா சொல்றாங்க, இந்த ஹம்சாவை எனக்கு கொண்டு தரணும். செஞ்சு முடிச்சாங்க. பெஸ்ட் ஆஃப் கிளிங் அந்த வாலை அவ்வளவு சிறப்பாக துண்டு துண்டாக அரிசி முடிச்சாங்க. நபி அவங்களுக்கு இமோஷனல் அந்த ஆத்திரம் கோபம் வந்தது. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க நபி அல்லவா, நீங்க தூர் நோக்கத்தோட, நீங்க நிதானத்தோட, நீங்க அந்த ரஹமத்தோட, நீங்க அந்த கருணையோட நீங்க நடந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு இந்த 313 பேர் அல்ல, உங்களுக்கு இந்த 1000 அல்ல, உங்களுக்கு இந்த 10000 அல்ல, உங்களுக்கு இந்த 100000 அல்ல, உலகத்துல வாழக்கூடிய 700 கோடி மக்களும் இந்த தீன சுமக்கோரும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக அமைந்திருக்கிறது. அதுல இந்த உலகத்துல அந்த 700 கோடி மக்கள்ல 23% முஸ்லிம்களாக இருக்கிறாங்கன்றா அது குர்ஆன் நபியவர்களை வழிகாட்டுகிறது. நபியுடைய அந்த மன்னிப்புடைய தாராள தன்மை அல்லாஹ் யுத்தத்தில் மனிதன் பகைவனை கொண்டுட்டா அந்த பகைவனை கொண்ட பிறகு நாங்கள் பார்த்திருக்கிறோம் உலகத்துல, இந்த நாட்டிலே பார்த்திருக்கிறோம், உலகத்திலே பார்த்திருக்கிறோம், யாருமே ஒரு பகைவனை கொண்டுட்டா அது கலர் தூக்கி தான் சந்தோஷப்படுவாங்க. நபியோங்க அது சந்தோஷப்படையில அந்த குணத்தோட வைத்து ஓ அபூ ஜஹல், ஓ உத்பா, ஓ ஷேபா என்று நபி அவங்க அந்த குணத்தோட பேசுறாங்க. ஏன் அப்பா நான் சொன்னது நீ கேட்கல கொண்டு சந்தோஷம் இல்லை, கொண்டதற்கு பிறகு சந்தோஷம் அல்ல நபியவர்களுக்கு. அதுலேயும் கவலை தான், அதுலேயும் கவலை தான். உமாவதை நான் கேட்கிறான், யார் சொல்லலாம் பணத்தோட பேசுறீங்களே, உங்களை விட கேட்கிறாங்க பதில் தர முடியாது. அதை விட மிக ஆச்சரியமான ஒரு செய்தி தான் அபூஜகல். இந்த அபூஜகல் கொல்லப்பட்ட அபூஜகலுக்கு நபியோட உள்ளத்துல வருத்தம். ஆனா அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்ல செய்தி கிடைக்கிறது. நீ இந்த சம்பவம் படிக்கலாம். நீங்க வரலாறுகள்ல இக்ரிமா வருகிறார், இக்ரிமா வருகிறார், யார் அபூஜஹலுடைய மகன் வருகிறார், அபூஜஹலுடைய மகன் வருகிறார் என்று நபி அவர்களுக்கு தகவல் கொடுக்கிற நேரத்தில் நபி அவங்களுக்கு கவலை இல்லை. நபி அவங்க சொல்லலே நபி வருகிறான். அபூஜஹல் எப்படி மோசமானவனோ அவனுடைய மகனும் மோசமானவன் தான். அவன் தானே இவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்தவன் என்று சொல்லி நபியோங்க அந்த நேரத்தில் அதை பேசல. என்ன பேசினாங்க தெரியுமா? ஓ என்னுடைய தோழர்களே, அபூஜஹலை திட்டாதீங்க, அவன் செத்து போயிட்டான், அவன் நரகவாதி ஆயிட்டான், அவன் கபருக்கு போயிட்டான், அவனுடைய தண்டனை காண்பிக்கப்பட்டது. ஆனா நபியோங்க சொல்றாங்க, நீங்க இமோஷனுடைய வேர்ல்ட்ல வாழாதீங்க, நிதானமாக இருங்க. இந்த நேரத்தில் நீங்க நடந்து கொள்ற விதம் தான் உலகத்துக்கு இந்த தூது கொடுக்கப்படும். உலகத்துக்கு இந்த தூது கொடுக்கப்படும். அது என்ன தூது? அது மிக தெளிவான தூது. அது என்னது? நாங்க எந்த நேரமும் உள்ளத்தால வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இக்ரிமா ஓடித்தான். ஏன் அவருக்கு டெத் சென்டென்ஸ்? இஸ்லாமிய இந்த வரலாறு ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். செல்லும் விரோதிகள் 10 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனா 9 பேரும் மன்னிச்சாங்க, உத்தரவு தான் தண்டிச்சாங்க. அந்த 10 பேர்ல ஒருவர் தான் இக்ரிமா, இரண்டாவது சஃப்வான். இது ரெண்டையும் சொல்லிட்டு நான் இந்த தலைப்பு நிறுத்திக் கொள்கிறேன். இக்ரிமா உடைய அந்த மனைவி உம்மு ஹக்கீம், அபூஜஹலுடைய மருமகள் அந்த அமைச்சர்களுடைய மருமகளுக்கு இஸ்லாம் வந்துவிட்டது. நபிக்கின்றவாரா? யார சொல்லலாம்? எந்த கணவனுக்கு மன்னிப்பு தருவீங்களா? எந்த கணவனுக்கு மன்னிப்பு தருவீங்களா? ஓ உள்ளத்திலே மிருதுவையும் ரஹ்மத்தையும் அந்த சுமந்து கொண்டிருக்கும் ஆணுடனும் ஒட்டகத்துடனும் இறக்கமுள்ள மான் குட்டியுடனும் இறக்கமுள்ள அந்த நபி அவர்களுடைய உள்ளத்திலே ஏன் இறக்கம் இருக்க மாட்டார்கள்? தாராளமாக வா, உன்னை கணவனை நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். உம்மு ஹக்கீம் தேடி போகிறார்கள், தேடி போகிறார்கள். என்ன தேடி போகிறா? கணவனை தேடி போகிறா. கணவனோ படங்கல போட்ல கப்பல்ல ஏறுக்காரு, கைய காட்டுறா, கைய காட்டுறா. ஓ இந்த அன்பு கணவனே வந்துருங்க வந்துருங்க சத்தம் போடுறா. அவரோ இல்ல, இவ என்ன மறுவா சாத்து கொண்டு போயிருவா, நான் இவளோட சேர மாட்டேன். ஆனா அந்த கப்பல் அந்த போர் நடுவுல போய் தடுமாறு அந்த ஓட்டி கொண்டு போகக்கூடியவர் சொல்றா, நீ கலிம சொல்லுவா. அவர் திரும்பி வருகிறார், நீண்ட வரலாறு அழைத்துக் கொண்டு வருகிறாள் மனைவி. அந்த மனைவி கணவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? இது எந்த கை? இது உங்களோட கை. நீங்க எந்த கணவன்? ஆனா நான் ஒரு முஸ்லிம், நீங்க ஒரு காஃபிர், என்ன நீங்க தொட முடியாது. நீங்க திரும்ப வாங்க இஸ்லாத்துக்கு, இந்த கணவனாக நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். நபியோங்க மதியை மக்காக்கு வரக்குல சாபாக்களுக்கு சொன்னாங்க, நபியோட மேலே இருந்த அந்த ஆடு அப்படி கலந்துருச்சு, கட்டி அணைச்சு வைக்கிறமா. அல்லாஹ் அக்பர். அந்த இக்கிரிமா என்ன செஞ்சார் தெரியுமா? யுத்த களத்துல குதிச்சார். செய்தி போச்சு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. உமருடைய செய்தி வந்திருக்கிறது காலித் பின் வலீத் சொல்றார் இக்ரிமாக்கு, அபூஜஹலுடைய மகனுக்கு செய்தி வந்திருக்கிறது கலீஃபாட, நீங்க பின்னுக்கு இருக்கும் கமாண்டராக முன்னுக்கு போக கூடாது. இக்ரிமா சொல்றாரு, நான் ஸ்தாத்தை எதிர்த்தவன், இன்று நான் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க போகிறேன் சொல்லி ஷஹீதானார். எங்க இருக்குது வேளாண் சோதர்களே? அந்த அந்த மிருதுவான உள்ளம் உலகளாவிய ரீத முஸ்லிம்களுக்கு. நான் இலங்கைக்கு மட்டும் பேசவில்லை, இதை ஆங்கிலத்திலும் எந்த மொழியிலும் நீங்கள் மொழிபெயர்த்து உலகத்துக்கு அனுப்பலாம். இதுதான் உலகத்துடைய தூதாக நான் இன்றை இந்த முகப்பரனுடைய இந்த சிறப்பான வாதத்தின் இறுதி பகுதியில் உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய உள்ளங்கள் அப்படி இருந்தால் தான் தீனை புரியக்கூடிய சமூகம் உலகத்தில் உண்டாகும். உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அவருடைய ஆப்த நண்பர், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உறவை தான் பேர வேண்டும். இதுதான் எனக்கு குரான், இதுதான் ஹதீஸ், இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவை எடுத்து ஒருமுறை படிங்க. ஃபஸீஹும் ஃபில் அர்தி அர்பாத் அஷ்ஹுர், நாலு மாதம் உங்களுக்கு பூமியில நடமாடுறதுக்கு அவகாசம். எதுக்கு இறங்கி சென்று பாருங்க, தஃப்ஸீர் எடுத்து படிங்க, தர்ஜுமா எடுத்து படிங்க, உலமாக்கள் தேடுங்க, மஸ்ஜிதுகளுக்கு போங்க. இந்த இமோஷனல் உலகத்துல வாழாதீங்க, குர்ஆன் ஹதீஸுடைய உலகத்துல வாழுங்க. என்னது சஃப்வான், உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அந்த சஃப்வான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வராங்க. இவரும் அந்த பத்து பேர்ல மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஒருவர். உமையர் இப்னு மஹத் சொல்றார், யாரு சொல்லா, இந்த நண்பர் இல்லையா, அவரை நான் சேர்த்துக் கொள்ளணுமே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. அவர் தான் எனக்கு ஒரு நாள் சொன்னார் உங்களை கொண்டுட்டு வர சொல்லி, எனக்கு உங்களுக்கு எதிராக பிளக் பண்ணி இந்த குடும்பத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டவர் அவர் தான். அவருக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். வரலாறு படிங்க, தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்கு, இந்த வரலாறு அப்படி படிங்க. ஒரு முறை வீடுகள்ல வாசி காட்டுங்க, ஹயாத்து சஹாபா இந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்குது, மஸ்ஜிதுகள் அந்த பகுதியை ஃபோட்டோ காப்பி பண்ணுங்க, அதை சர்ச்சில் பண்ணுங்க, இதற்கு பண்ணுங்க. உலகத்துக்கு சஃபான் உமையா, உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சொன்னவர். அல்லாஹு அக்பர். அவரை கூட்டிக் கொண்டு வர நண்பர் உமையர் உண்மையான நண்பர். எதுக்கு நபியே இவர்தான் என்ன அனுப்பினார் மக்காக்கு, உங்களை நான் மதீனாக்க உங்களை நான் கொண்டுட்டு வரணும். ஆனா எனக்கு அல்லாஹ் இதாய்த்து தந்தான், இந்த புடிச்சார் உமர், ஏ ஷைத்தான் நீ மதீனாக்கு வந்திருக்கிறியா? நபியவங்க அவரை மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வந்தாங்க, மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட விரோதி நபியவங்க சொன்னால், ஓவே நீ என்ன கொல்ல வந்திருக்கிறாய், அல்லாஹ் அறிவிச்சார். அவர்கள் நண்பன்தானே, சேர்ந்து ராஜா இதையோட சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆயிரும், நான் ஆல்ரெடி முஸ்லீம், நீனும் முஸ்லீம் ஆயிரும். இல்ல இல்ல நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு டென்ஷன் சென்ஸ், என்ன கொண்டு போடுவார் முகம்மது, எனக்கு என்ன சென்ஸ், சைன் ஒன்று கொண்டு வாவே, அப்படியா நான் எடுத்துட்டு வர முக்கியமான விஷயத்தை. நபி அவங்க தான் அணிஞ்சு வந்த அந்த தலப்பாவை கலட்டி கொடுத்தாங்க அவரது கையில, கொண்டு போய் கொடு, அதை எடுத்துட்டு வந்தோன்னு சும்மா இருக்க சொன்ன. அவரு நேசில நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஐ வாண்ட் டு சீ. இவ்வளவு காலம் எதிர்பார்க்கு பிறகு அப்பதான் நல்லா சூரத்து தௌபா இறக்கி வைக்கிறார், நீங்க நடமாறுங்க, பாருங்க, உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, இப்பயும் உங்களுக்கு அவகாசம் தரப்படுது, 4 மாசம் எங்களோட இன்டர்நெட் ஆகி எங்களோட சேர்ந்து பழகி நீங்க நம்ம யாருக்கு விளங்கிக்கோங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அந்த வார்த்தையை சூரத்து தௌபால இறக்கி வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேச என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவருக்கு இந்த இஸ்லாத்தை விளங்க வைக்கிறதுக்கு அவரோட பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாங்க. என்ன டிரான்சாக்ஷன் தெரியுமா? ஆர்ம்ஸ் டிரான்சாக்ஷன், வெப்பன் டிரான்சாக்ஷன். ஏதாவது சஃப்வான், உனக்கிட்ட எனக்கு கொஞ்சம் வெப்பன்ஸ் இருக்கணும், இதனால் ஒரு பாக்கு போய் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் இப்ப கலைக்க போகிறேன். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அல்லாஹ் கேட்டார், நான் ஒண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இல்லை, நீங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கிறீங்க உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு, இப்ப எனக்கு வெப்பன் கேக்குறீங்கன்னா என்னைய பயமுறுத்தி எனக்கிட்ட இருக்கிற சாமான்களை நீங்க பரிசளித்து பாக்குறீங்களா? நவியம் அல்ல, நான் இது உன்னிடத்துல இரவலாக கேட்கிறேன். அல்லாஹ் இதெல்லாம் செய்யவே இல்லை, அல்லாஹ் எதற்கு இதை காட்டி தருகிறான், அல்லாஹ் தானா, அல்லாஹ் காட்டி தருகிறான். சுபான் அல்லாஹ், வெப்பன்ஸ் கொடுத்தா அதோட அவரும் ஒரு கேட்கிறார், நபி எனக்கு ஒரு சான்ஸ் தருவீங்களா, என்ன உனக்கு வேணும், நான் உங்களோட சேர்ந்து வந்து பார்க்கணும், நீங்க எப்படி யுத்தம் செய்வீங்க? அல்லாஹ் அக்பர், யுத்தம் முடியுது, அவர் வந்து நிற்கிறார், நபி அவங்க கேட்கிறாங்க, சஃப்வான் உனக்கு இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் இந்த ஆடு ஒட்டகம் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கோ. அவர் சொல்ற அஷதல்லா இல்லா இல்லல்லா அஷதன்னு ரசூலுல்லா கனிம சொல்லுகிறான், ஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் உலகத்துடைய வரலாறு, இதுதான் இஸ்லாமிய வரலாறு. அதனால் தப்பான கருத்துக்களை, வீணான பேச்சுக்களை, வீணான வதந்திகளை மக்கள் மத்தியில பரப்பாம இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்து, என்ன உலகத்தில விரோதிகள் இருந்தாலும் அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு போய் அவர்களை அழைத்து இருந்து மார்க்கத்தை தெரிய வைத்து, அபூஜஹலுடைய மகனுக்கு விளங்க வச்சது போல, சஃபானுக்கு உமையாவுக்கு விளங்க வச்சது போல, சுமாமத்துக்கு உபா துசாலுக்கு விளங்க வச்சது போல, காலிதுக்கு வலீதுக்கு விளங்க வச்சது போல, அல்லாஹ் ரபி அல்லாஹ் அன்ஹும், காலிதுக்கு வலி ரபி அல்லாஹ் அன்ஹும், அபூ சுஃபியான் ரபி அல்லாஹ் அன்ஹும், உமர் இப்னு கத்தாப் ரபி அல்லாஹ் அன்ஹும், சுமாமத்துக்கு உசால் ரபி அல்லாஹ் அன்ஹும், சஃபானுக்கு உமையா ரபி அல்லாஹ் அன்ஹும், இவர்கள் எல்லாரும் விரோதிகளாக இருந்த இது போல 100 பேருடைய பேரை வாசி கொண்டு போகலாம். ஜும்மாவுடைய நேரம் இது கனமளிக்க மாட்டாரே. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டில் முஸ்லிம்களாக நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த பெரிய மாபெரும் தவறுதான் இந்த வீணை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய முன்னோர்கள் சுபஹானல்லாஹ் அவர்கள் செய்த வாழ்க்கை, அது எங்களுக்கு படிப்படையாக இருக்குது. நான் என்ன சொல்வேன், இன்றைக்கு நாங்கள் இந்த துணிச்சலாக இந்த நேமத்துகளோட இந்த பாக்கியங்களோடு இந்த நாட்டில் வாழ்வோம் தான் எங்களை முன்னோர்கள் செய்த பணிகள், எங்களை முன்னோர்கள் கட்டிய மஸ்ஜிதுகள், எங்களை முன்னோர்கள் உண்டாக்கிய மதரசாக்கள், எங்களை முன்னோர்கள் உண்டாக்கிய மக்தபுகள், முன்னோர்கள் செய்த சேவைகள், இதுதான் இன்றைகளுக்கு அதுல பறக்கத்தை நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், சம்சம்ல பறக்கத்து இருக்கிறது போல அல்லா எங்களை வாழ்க்கையில பறக்கத்து வச்சிருக்கிறார், எங்களை வியாபாரத்தில் பறக்கத்து வச்சிருக்கிறார். அதுக்கு நாம பின்பற்ற வேண்டும் அந்த அந்த நபியுடைய வழிகாட்டுதலை. கனிவான சகோதரர்களே, இங்கு நாம் உலமாக்களுக்கும் இங்கு இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் இதுல பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த ஊரை நடத்தக்கூடியவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தூதாக சொல்லித்தர விரும்புகிறேன். நான் இந்த நாட்டில் பார்வையுண்டா இந்த நாட்டுடைய சட்டத்தை ஒவ்வொருவர் விலகியாகணும். இந்த நாட்டுடைய பிரசிடென்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்கா. நான் வந்து ரெண்டு நாட்டுடைய பாஸ்போர்ட் எனக்கு அமெரிக்காவில் இருக்குது, இங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும், இங்கே இந்த சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். இல்ல நான் யூரோப்புடைய ஒரு நாட்டுடைய சிட்டிசன் ஹோல்டராக இருக்கிறேன், நான் ரெசிடென்சி எடுத்திருக்கிறேன் மலேசியால, அதுக்குரிய சட்டத்தை நான் தெரிஞ்சிருக்கணும். நான் ரெசிடென்சி எடுத்திருக்கிறேன் சிங்கப்பூர்ல, அதுக்குரிய சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். உலகத்துல ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் சொல்லக்குள்ள அந்த நாட்டுடைய அந்த அந்த ஒவ்வொரு ஆவணத்தை அவர் சைன் பண்ணக்குள்ள, அந்த பயந்து வந்ததுக்கு பிறகு ஒரு ஐடென்டி கார்டு ஒரு பாஸ்போர்ட்ல சைன் பண்ணக்குள்ள, இந்த நாட்டுக்கு நான் பாத்திரமாக நடந்து கொள்வேன் என்ற ஒரு அடிப்படையை தெரியாமல் இருக்க முடியாது. அதனால் உலக கல்வி, உலக கல்வி பேசிக் நாட்டுடைய அந்த அடிப்படையான கல்வியை ஒவ்வொருவரும் படிக்கணும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த கல்வியில எந்தெந்த துறையில வர முடியுமோ, இந்த முறை கண்டில எங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், அது சயின்ஸ் ஃபேக்கல்டியில கூடுதலாக விருது யூனிவர்சிட்டியில கிடைச்சிருக்குன்னா அது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு ஆற்றக்கட்சியில முஸ்லிம்கள் வாராதுன்னா எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு துறை சார்ந்த வழக்கறிஞர்கள், துறை சார்ந்த டாக்டர்கள், துறை சார்ந்த இன்ஜினியர்கள், துறை சார்ந்த கம்ப்யூட்டர் உள்ளவர்கள் வர வேண்டும். ஆக சிறந்த அரசியல் தலைவர்கள் முன்னோர்களை போல மாற வேண்டும் என்பது எங்களுடைய துவா, எங்களுடைய விருப்பம். இப்ப இருக்கக்கூடிய இந்த 21 அரசியல்ல இந்த பார்லிமெண்ட்ல முஸ்லிம்கள் சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னோர்களுடைய துணிச்சல், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்த அந்த நேர்மை, அந்த உள்ளச்சம், அந்த பயம், அந்த தக்வா, அந்த ஆதரத்துடைய சிந்தனை வந்துதான் ஆக வேண்டும். மெம்பர்ல இருக்கக்கூடியவருக்கு மட்டுமல்ல, அதை போன்ற ஒரு முக்கியமான இடத்தை தான் முஸ்லிம்களுடைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் சுமந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்துல இதுக்குரிய சுமன், இதுக்குரிய பொறுப்பு, இதுக்குரிய நிதானம், இதுக்குள்ள தூள் நோக்கை அதை துறை சார்ந்தவர்களோட, உலமாக்களோட, வியாபாரிகளோட கூட்டாக இருந்து மசூரா செய்துதான் எந்த ஒரு விஷயத்தையும் அரசியல் உள்ளவர்களும் செய்து கொள்ளவரும் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்பிக் கொண்டு, வேளாண் சகோதரர்களே, நாங்கள் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் உள்ள 3000 மஸ்ஜித்கள் ஒன்று சேர்ந்து நிர்வாகிகள், இமாம்கள், தனவந்தர்கள், ஊர் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய அன்பு தாய்மார்கள், சகோதரிகள், இந்த நாட்டுடைய சொத்துகள், அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக தான் அல்லாஹ் தஆலா மக்தப் என்ற ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மக்தப் இது இந்த நாட்டுடைய ஒரு சொத்து. இந்த நாட்டில் முன்னோர்கள் பார்லிமெண்ட்ல ஏசிஎம் அசீஸ் அவர்கள் பேசக்குள்ள மக்தப் பத்தி 1960களில் பேசியிருக்கிறார்கள். மக்தப் என்பதை இந்த நாட்டுடைய ஒரு சொத்தாக இருக்கிறது. கனிவார் சகோதரர்களே, உலமாக்களும் தயவு செய்து இதை புரிஞ்ச, இன்றைக்கு 100,000+ மேற்பட்ட பிள்ளைகள் இதில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய வருங்காலம், இதை விவரமாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை, வேறொரு நேரத்தில் இதை விவரமாக பேசுவோம். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், இந்த குழந்தைக்கு ஸ்கூல் கல்வி அத்தியாவசியமானது. 10 வருஷம் இந்த ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூல்ல ரிலிஜன் ஒரு பாடம் இருக்குது. ஆனா 1994 பிறகு 23 வருஷமாக மௌலவி அப்பாயின்மெண்ட் வந்து கிடையாது. சமீபத்தில் கேட்டா கண்ணீர் வடிப்பீங்க. நான் இத சொல்றதுல நான் பேர் சொல்ல மாட்டேன். இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் நடத்தினது ஒரு புத்திஸ்ட் டீச்சர். நான் போயிட்டு பார்த்தா புத்திஸ்ட் டீச்சரும் இஸ்லாம் பாடம் நடத்துறாங்க. இது இந்த நூற்றாண்டுல, இது இப்ப இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல கேள்விப்பட்டா வெக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் அவதானிச்சு உலமாக்கள் இதை பற்றி கவலைப்பட்டு 23 வருஷமாக இந்த நாட்டுக்கு வந்த தலைவர்களோடு பேசி பேசி ஒன்றுமே நடக்கவில்லை. அதுக்காக தான் உலமாக்களே, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வாங்க, எங்களுக்கு இந்த வாங்க, இது எதுக்கு இந்த புரிய, இது வாட்ஸ்அப் பண்ணிக்கொண்டு கூகுள் பண்ணிக்கொண்டு செய்த காரியங்கள் அல்ல. இது ஒரு சமூகத்துக்குள்ள பணி. இந்த பணியில எல்லாரும் ஈடுபடுங்க. மாஷாஅல்லாஹ் சில சில ஸ்கூல் மாஸ்டர்மார்கள் அவர்களை பார்த்தா அவர் சொல்றாங்க, எந்த புள்ள இந்த மக்தபுக்கு போகுதோ அந்த புள்ள மத்த புள்ளையை விட சிறந்த புள்ளையாக இருக்கிறாங்க. ஏன் 10 வருஷம் அல்ல நாங்க எதிர்பார்க்கிறோம், 15 வருஷம் இந்த புள்ளே மஸ்ஜிதோடு இருக்கணும், இந்த புள்ளே உலமாக்களோடு இருக்கணும், இந்த புள்ளே இந்த சூழல் இருக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய தொடர்போடு இந்த புள்ளே இருக்கணும். அதுக்கு எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா ஓரிரு வருஷத்துல குரான முடிச்சிடணும், அவ்வளவுதான். குரான் முடிக்கிறது மட்டும்தான் தீனு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லவே நான் சோதிக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு, நீங்க எங்களுக்கு ஏழு முண்டா இந்த நாட்டுல எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்கூலுக்கு நீங்க 10 மணி நேரம் அதை ப்ரிப்பேர் பண்ணிருந்த ஈவினிங் வரைக்கும் 10 மணி நேரம் கொடுக்க இருந்தா எங்களுக்கு பள்ளிக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தந்து பாருங்க, 3 வருஷத்துல இந்த பிள்ளை நாங்க எப்படி ஆக்கி தரோம் சொல்லி. அதனால தேவமின்மை காரணத்தினால 1.5 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிக்க வேண்டியிருக்குது. நாங்க ஸ்கூலை விட முடியாது. அந்த ஸ்கூல்லையும் ஸ்காலர்ஷிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லா, குரானுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் இல்லை. மக்தப் என்பது குரானை படிச்சு கொடுக்குது, அது படிப்படியாக வரும். ஒரே அடிக்கு இந்த பிள்ளைக்கு 1.5 மணி நேரத்துல திணிக்க முடியாது. ஹதீஸ பாடமாக்கி கொடுக்கிறோம், நபியுடைய சீராவை பாடமாக்கி கொடுக்கிறோம், மார்க்க சட்டத்தை பாடமாக்கி கொடுக்கிறோம், தஜ்வீத் முறையில குரான் ஓதுறதை பாடமாக்கி கொடுக்கிறோம். இதுக்கு தாய்மார்கள் அரபு பாஷை எல்லாரும் மிக பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. இந்த நாடு அரபிகளால வந்தது, மொரோக்கர்கள் வந்தாங்க, யமன்கள் வந்தாங்க, எங்களோட பரம்பரை அரபி, ஆனா எங்களுக்கு அரபு தெரியாது. அல்ஹம்துலில்லா இந்த நாட்டில் இந்த மஸ்ஜித் தாருல் குர்ஆன் கரீம் இது ஹாஃபிஸ் ஆக்கிறதுக்கு அகதியா இந்த நாட்டுடைய ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்களுக்கு இந்த நாட்டில் உள்ள 250 மதரசாக்கள் உலமாக்கள் அந்த அந்த பழையகால ஷேக்மார்கள் உருவாக்கின மதரசாக்கள் சுபஹானல்லாஹ், அதனுடைய வரலாறுகளை சொல்வதற்குரிய நேரம் அல்ல. இதனுடைய பின்னணியில இன்னைக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு 10,000 உலமாக்கள் உருவாகி 3,000-5,000 விடப்பட்ட ஆபீஸ்கள் உருவாகி இந்த நாட்டுக்கு ஒரு சொத்தாக மசூதிகளுக்கு இமாம்களாக காரிகளாக ஹையத்துல் குர்ஆன் மூலமாக குர்ஆனை சிறந்த முறையில் ஓதக்கூடிய அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஒரு சிறந்த சமூகம் 4,000-5,000 உலமாக்கள் ஆலிம்களாக ஆலிமாக்களாக இந்த மக்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து தெரியாதனமாக இதை பற்றி விமர்சிக்கிறத விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் இதில் பங்காளிகளாக மாறி இந்த நாட்டை முன்னெடுத்து போவதற்கு எல்லாரும் முன்வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஜும்மாவுடைய ஃபுத்பாவை முடித்தது தொழுகைக்கு பிறகு நான் ஒரு முக்கியமான ஒரு தெளிவை உங்களுக்கு முன்வைக்க இருக்கிறேன். அதை எல்லாரும் இருந்து அந்த தெளிவையும் பெற்றுக் கொண்டு போமான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா பர்மால வாழக்கூடிய, ஈராக்கில் வாழக்கூடிய, பலஸ்தீன்ல வாழக்கூடிய, உலகத்துல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை நாட்டிலையும் அல்ல அமைதியையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தந்தருவாராக. யாரா எம்மத்தையும் ஒற்றுமையை தருவாயாக. நாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கிடுவாயாக. எமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக. யாரா இந்த நாட்டில் இதுவரைக்கும் எப்படி கண்ணியமாக தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இறுதி மூச்சு வரைக்கும் எங்களுடைய சந்ததிகள் அப்படி வாழ்க்கை வச்சுவாயாக. எமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீனே உன்னுடைய தனிபர் அருளை கொண்டு முடிச்சு தருவாயாக. யாரா எமக்கு ஏற்பட்ட சேதங்கள் அநியாயங்கள் அது அனைத்துக்கும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். யாரா கடந்த ரமலான்ல கூட எங்களை சொத்துக்கள் அளிக்கப்பட்டது அதுக்குரிய சிறந்த கூலியை நீ எமக்கு தருவாயாக. எங்களை குர்ஆனையும் தீனையும் எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்களோ பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ இதாயத்தை நசிவாக்குவாயாக. இல்லை என்றால் அவர்களுடைய விஷயத்தில் நீனே பொறுப்பாக இருப்பாயாக. வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.